இன்றைய இந்து பத்திரிகையில் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல் சமீபத்தில் கொழும்பு வந்திருந்ததாகவும் அது தொடர்பாக இந்தியா தனது கவலையை இலங்கைக்கு தெரிவித்ததாகவும் பெயர் குறிப்பிடாத மூத்த அதிகாரிகள் தெரிவித்ததாக இந்துவில் செய்தி வந்திருக்கிறது. இந்த செய்தி உண்மை என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
இந்த செய்தி உண்மை மட்டுமல்ல, இது செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி பல்வேறு ஊடகங்கள் எல்லாம் வெளியாயிருக்குது. ஏற்கனவே இது இலங்கை ஊடகங்கள்ல வந்திருக்கு. அப்போது அந்த சீன தூதராலயத்துல கேட்டிருக்காங்க, இதை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னுட்டு. அவர் சொன்னது ஹிந்துவில் வந்திருக்கிறதுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்குது. அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல், இது நீங்கள் குறிப்பிட்டது போல் நியூக்ளியர் சப்மரின் கிடையாது. ஏன்னா இங்க வந்து ஹிந்து பத்திரிகையில வந்திருக்குது செங்சன்கிற ஒரு பழைய 1993வது வருஷத்து மாடல் முதல் நியூக்ளியர் சப்மரின் சைனாவே உண்டாக்கினது அதுன்னு சொல்றது. அவர் சொன்னது சாங் கிளாஸ், அதாவது சாதாரண டீசல் இன்ஜின் பொருத்தப்பட்டது அப்படின்ட்டு. சாங் கிளாஸும் திறமை வாய்ந்த சப்மரின். அவர் மேலும் சொன்னது இந்திய கடல்ல, இந்திய பெருங்கடல்ல பெட்ரோலிங் போகுது சீனா நேவி, நமது பல்நாட்டு நேவிகள் போகின்றன, அவர்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க. இப்போ பைரட்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால் கடல் கொள்ளையர்கள், அவர்களுக்கு அவர்களிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்க பல்வேறு நாடுகள் பல வருடங்களாக போய்கொண்டிருக்கின்றன. சீனாவுக்கு ஏறக்குறைய ஒரு 12 வருடத்துல போகுது 12 கப்பல்கள். அதற்கு கூட போவது இது வழியில தங்கிட்டு போறாங்க அப்படின்னு, அதனால தான் ஓபனா வந்திருக்காங்க. நார்மலா சப்மரின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடலுக்கு அடியில தான் போவாங்க, அது போகக்கூடாதுன்னு பேரு, அதாவது சமாதானமா இருக்கும் நாடுகளோடு, அதனால மேல வந்திருக்கோம் அப்படின்னு பொருள்பட சொல்றாரு அவரு. இதுல வந்து ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு.
நீங்களே குறிப்பிடுகிறீர்கள், சீன அதிகாரிகள், சீன தூதரக அதிகாரிகள் அங்கே தெரிவித்ததற்கும் இன்று இந்துவில் வந்திருக்கும் செய்திக்கும் இடையில் வேறுபாடுகள் இருப்பதாக. என்ன வேறுபாடுகள், எது சரியான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல்கள் சொல்லுது?
இது நான் தீர்வா சொல்ல முடியாது, அதனுடைய புகைப்படத்தை பார்த்தா சொல்லலாம், அது எனக்கு கிடைக்கவில்லை, அது அதை கிடைக்கும் போது சொல்லலாம். ஆனால் பெருமளவில் ஒரு வித்தியாசம் இருக்குது. வழக்கமாக பாத்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல்களை இந்த மாதிரி பாதுகாப்பு எஸ்கார்ட் டியூட்டிக்கு சாதாரண கப்பல்களுக்கு பாதுகாப்பு அனுப்ப மாட்டாங்க. நீர்மூழ்கி கப்பல்கள் போவதே மற்ற போர்க்கப்பல்களுக்கு கூட துணையாக, அல்லது போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பலின் தாக்குதலுக்கு துணையாக போகும், அப்படித்தான் போகும். இது நமதும் போகுது, நமதும் ஒரு 10-12 கடற்படை கப்பல்கள் போகின்றன இதே டியூட்டியில, பல்வேறு நாடுகள் அனுப்புகின்றன. ஆனால் பொதுவாக இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இந்த மாதிரி கடல் பிரவேசம் பண்ணுவதே வருங்காலத்தில் பல்வேறு கடல்களை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள, கடலுக்கு அடியில் போனால் எவ்வாறு இருக்குது, அழுத்தம் எவ்வாறு இருக்குது, சூழ்நிலை சீதோஷ்ண நிலை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிந்து கொள்ளதான் போவாங்க அவங்க. அதனால் இதுவே ஒரு சந்தேகத்துக்கு கல்வி எழுப்புகிறது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், இதை தனிப்பட்ட முறையில் நாம் பார்க்க கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி திரு கோட்டபாயா அவர்கள் டெல்லியில் வரவழைக்கப்பட்டு அவருக்கு இதை பற்றி இந்தியாவின் கவலையை சொல்றாங்கன்னு வந்திருக்குது. இது ஒரு முக்கியமான அம்சம். இது பல்வேறு துறையில பாத்தீங்கன்னா இலங்கையில, அதுவும் பாதுகாப்பு துறைக்கு பயன்படக்கூடிய துறைகளில் சீனா பெருமளவில் பிரவேசம் செய்திருக்கிறது. இந்தியா பாதுகாப்பு துறையில அவ்வளவு பிரவேசம் பண்ணல, பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அரசியல் காரணங்கள், இந்தியா அவ்வளவு தொழில்நுட்பம் சீனாவின் அளவுக்கு கிடையாது, பணமும் கிடையாது, அதன் ஒரு காரணமா இருக்கலாம். இருந்தாலும் இதுவரை இந்திய பெருங்கடல்ல இந்திய கடற்படை தான் பெரும் ஆதிக்கம் நிலவியது. அதற்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி இது. இது அவர் வந்த போது பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் தேதி வந்தாங்க, அந்த ஒரு வாரம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், செப்டம்பர் 10. அதாவது சீன பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் இந்தியாவுக்கு விஜயம் செய்யும் போது இந்த மாதிரி நடந்திருக்கு, அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னு நான் ஒரு பாதுகாப்புத்துறை அனலிஸ்ட்ங்கிற முறையில் நான் பார்த்து சொல்றேன்.
ஏன் அப்படி நினைக்கிறீங்க?
அதுக்கு காரணம் சொல்றேன். அதே நேரத்தில் இந்திய எல்லையில் பெருமளவில் சீன ராணுவம் குவிக்கப்பட்டதுன்னு ஒரு அழுத்தம் உருவாச்சு இந்தியாவுக்கும், இந்திய படைகளுக்கும், இந்திய எல்லைப்படைகளுக்கும், சீன ராணுவத்துக்கும். இந்தியா அந்த மாதிரி நடக்குது, அதற்கு சரியான, அதை திரு மோடி அவர்கள் அவரோடு கலந்து ஆலோசித்த போது அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கவில்லை. அதான் அவங்க ரெண்டு பேரும் கூட இது ஒரு இன்டராக்ஷன் இருந்துச்சு. சந்திப்பு சந்திப்புன்னு இல்லது, ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சாங்க, எழுதி வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இது படிச்சாங்க. மோடி படிக்கல இதை, அவரும் அதை படிக்கல, ஆனால் அதை கொடுத்தாங்க பின்னால. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான குறிப்பு, மோடி அவர்கள் இந்த மாதிரி எல்லையில் அச்சுறுத்தலும் மற்றும் சின்ன சின்ன அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் இந்திய சீன உறவுகள் வளர்வதில் பாதிப்பு ஏற்படும், அதனால் சுமூகமாக நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்ன பிறகுதான் அவர் மிதட்டளவில் திரு ஷி ஜின்பிங் ஒத்துக்கொண்டார், நான் வந்து அந்த படையை விலக்குறோம் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு 5 நாள் ஆயிருக்குது அந்த படைகளை விலக்க, இந்தியா அந்த பிரச்சனையை மீண்டும் அது எழுப்ப சீனாவோடு, அதற்கு பிறகுதான் அது பின்வாங்கினாங்க. இது என்ன அழுத்தத்தை காட்டுகிறது? இந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு சின்ன ஒரு அடையாளம், அதாவது சீனா தன் வலிமையை காட்டும் ஒரு அடையாளம், அதாவது தொழில் துறை மட்டுமல்ல வணிகத்துறை மட்டுமல்ல, மற்றும் நாங்கள் வேணுமென்றால் நீங்கள் எங்கு ஆதிக்கம் செலுத்துகிறீர்களோ அங்கு நாங்கள் பாதுகாப்பு துறையிலும் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு ஒரு அடையாளம் காட்டுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி இந்த மாசம் 24 நினைக்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது சீனாவிலிருந்து ஒரு ஆய்வாளர், இன்னைக்குதான் வந்திருக்கு இந்த ஊடகத்துல சீன ஊடகங்கள்ல சைனா நியூஸ் வந்திருக்குது. அது அதுல என்ன சொல்றாரு அவரு, இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்பேஸ், அதாவது இந்தியாவின் பாதுகாப்புக்கு உட்பட்ட இடங்களில் முக்கியமாக இலங்கையில் எங்களுக்கு பிரவேசிக்க ஒரு எண்ணமே இல்லை அப்படின்னுட்டு மோடி அவர்கள் சீனாவுக்கு அதன் பிறகு எடுத்த முயற்சிகளால், அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் எடுத்த முயற்சிகள், முக்கியமாக ஜப்பானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் புதுப்பித்தல் மற்றும் அமெரிக்காவுடன் புதுப்பித்தல் மற்றும் வியட்நாமுக்கு நம்ம இவர் போயிருந்தார், பிரசிடென்ட் போயிருந்தார், வியட்நாமுடன் புதுப்பிக்கிறார்கள். ஆகவே சீனா முக்கியமாக இந்தியாவை இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை சிந்திக்கலாம். அதற்குத்தான் இந்த ஒரு ஆய்வாளர் இப்படி சொல்லிருப்பாரு. ஏனெனில் சீன ஆய்வாளர்கள் இவர் வந்து ஒரு உயர்மட்டத்தில் இல்லை, இடைமட்டத்தில் இருக்காரு. அவர்கள் பொதுவாக ஊடகங்களுக்கு இந்த மாதிரி எழுத மாட்டாங்க. ஒரு அபிப்பிராயத்தை பத்தி கொடுக்கத்தான், இது கொடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான். அதனால் சீனா இவ்வாறு அழுத்தங்களை கொடுத்தாலும் நான் இன்னும் சீனா இந்தியாவில் பெருமளவில் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பிரவேசிக்கும் அப்படின்னு தான் நம்பிக்கிறேன், நம்பிக்கை வச்சிருக்கேன். ஏனெனில் அவர்களுக்கு தேவை இது, இந்தியா மிகப்பெரிய மார்க்கெட்.
இலங்கை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க, இந்தியா வந்து தன்னுடைய கவலைகளை கோத்தாபய ராஜபக்சேவிடம் நேரிலேயே அழைத்து சொல்லியிருப்பதாக, அதே சமயத்துல இலங்கைக்குள் இலங்கையினுடைய பாதுகாப்பு தேவைகளில் தொழில்நுட்ப ரீதியாகவோ நிதி ரீதியாகவோ இந்தியா அதிகமாக முதலீடு செய்யவும் இல்லை, செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இது இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒன்னு, இந்தியா வந்து இலங்கையினுடைய பாதுகாப்பு தேவைகளுக்கும் உதவ மாட்டேன் என்றும் சொல்கிறதுங்கிறீங்க, உதவ முடியாத சூழல் நிலவுவதாக சொல்றீங்க. ஆனா சீனா அந்த இடத்துக்கு வர்றபோதும் இந்தியா அதை விரும்பலன்னு சொல்றீங்க. ஒரு இலங்கை அரசின் பார்வையில் இந்த இரண்டு இடைப்பட்ட நிலைகளுக்கும் இடையில் அவங்க எப்படி இதை பார்ப்பாங்க?
அவர்கள் சொல்வது சீனாதான் எங்களுக்கு ஆயுதம் தர தயாரா இருந்தாங்க, போர் நடந்த போது உங்களால் முடியவில்லை, பல்வேறு காரணங்கள், அரசியல் காரணங்கள் உட்பட அதற்கு இது வேற கொடுத்தாங்க, அதற்கு தேவையான பண உதவியும் கொடுத்தாங்க, இந்தியாவில் செய்ய முடியவில்லை அவ்வளவு உதவி, மற்றும் அமெரிக்காவும் அவ்வளவு உதவவில்லை, சில நாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணாங்க, அதற்கு பணம் தேவைப்பட்டது. இவ்வாறு சீனாதான் இந்த மாதிரி கடன் உதவி பொருளாதார உதவிகள் கொடுத்திருக்கிற, அதனால ஓரளவு இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா நாடுகளும் சீனாவிலிருந்து ஆயுதங்களையும் தளவாடங்களையும் இறக்குமதி செய்கின்றன. இது சீனா ரெண்டு அவர்கள் இந்த போர் தளவாடங்கள் வியாபாரமே அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக செய்கிறார்கள், அதனால் விலை குறைவு, தொழில்நுட்பம் சுமாராக இருக்கும். இருந்தாலும் பல்வேறு நாடுகள், நீங்க இப்ப இந்தோனேசியா பாத்தீங்கன்னா இந்தோனேசியாவுக்கும் சீனாவுக்கும் பல விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன அவர்களுக்கு இடையே. இருந்தாலும் சீனாவில ஒரு இந்த பழைய மிசைல் ஃபேக்டரி, அதாவது ஏவுகணை இது இருந்தது தொழிற்சாலை, அதை அப்படியே வித்துருக்காங்க இந்தோனேசியாவுக்கு. நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன், பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா சப்மரீன் விற்க போறாங்க, பங்களாதேஷ் சீனாவுடன் பேரம் பேசி முடிவு செஞ்சுட்டாங்க, அதற்கான கையொப்பமும் போட்டாச்சு, அதற்கு தேவையான பண உதவியும் அவங்க செய்யறாங்க. இதெல்லாம் இந்தியா செய்ய தயாரா இல்லை, முக்கியமாக ஆயுத தளவாடங்களுக்கு இந்தியாவின் தேவைகளே பூர்த்தி ஆகவில்லை, இன்னைக்குதான் வந்திருக்குது திரு மோடி அவர்கள் முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. 12 வருஷமாக கிடந்த தேவைகள், ராணுவ மற்றும் கடற்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இப்பதான் முடிவு எடுத்திருக்காங்க. 80,000 கோடி ரூபாய் செலவு பண்ண, அது ஒரு ஒரு வருஷத்துல கிடையாது, ஒரு 12 வருஷம் 10 வருஷம் இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு. அதனால இந்தியாவின் சூழ்நிலை வேறு, இந்த பார்வை இந்தியாவின் பார்வையே வேறு. அதனால இதை தனித்தனியாகத்தான் பார்க்க முடியும். சீனா அப்படித்தான் பார்க்கிறது. அரசியலை கலக்காமல் அவர்கள் அரசியல் அவர்கள்தான் முடிவு செய்வார்கள். அரசியல் ரீதியாக எப்போது இதை விற்க வேண்டும், எதற்காக விற்க வேண்டும், எவ்வாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும், மற்றபடி அது அவர்கள் தேவை, அதனால் நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுக்கவில்லை சைனா. நீங்க அந்த ஹம்பன்தோட்டா இந்த கடல் துறையை பண்ணினாங்க, அந்த 2வது ஃபேஸ் 2 அதற்கு டெவலப்மெண்ட் கொஞ்ச நாள் இழுக்கடிச்சாங்க. இலங்கைக்கு பல்வேறு கடன் உதவிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதை பார்த்தீங்கன்னா இலங்கை மேலும் மேலும் சீனாவுக்கு கடன் பெற்றிருக்கிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் ஜப்பானும் கொடுப்பதெல்லாம் உதவிகள். அதாவது நம்ம 4% வட்டி கொடுத்தோம்னா சீனா 12% கொடுக்குது, அது கடன். நாம் கொடுப்பது உதவி. அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுக்கிற மாதிரி நாம் கடனை குறைந்த வட்டியில் இலங்கைக்கோ அல்லது மற்ற அண்டை நாடுகளுக்கு உதவியாக கொடுக்கிறோம். சீனா அதனால ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு வச்சிருக்கு, நாடுகளை எப்படி தன்வயப்படுத்த வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி நாம் செய்வதில்லை. நாம் எல்லாம் ஜனநாயக நாடுகள், நல்லுறவு வேணுங்கிறது வேற விஷயம், அப்படி பார்க்கணும். அதனால சீனா வந்து தனித்தனியா ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்தது, அதனால சீனா ஒரு இது ஒரு அழுத்தம் கொடுக்குதுன்னு பார்க்க கூடாது. இதே சீனாவின் முழு திட்டம் எப்படி செயல்படுகிறது, இதை பத்தி இன்னும் நேரம் பேசலாம்.
இல்ல, இப்போ இந்தியாவினுடைய இந்த கவலையை இலங்கை எப்படி எதிர்கொள்ளும் அல்லது எப்படி எதிர்வினையாற்றும்னு நீங்க நினைக்கிறீங்க?
இல்லை, இலங்கை முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் கடற்பிரிவுல இலங்கை இந்தியாவில் பெருமளவில் இந்தியாவின் உதவி தேவைப்படுகிறது. இப்போ எக்ஸ்டெண்டட் எக்கனாமிக் ஜோன் இருக்கு, அதாவது கடல் அடிமட்டத்தில் இருக்கும் பல்வேறு பொருட்களை மற்ற நாடுகள் வந்து ஆக்கிரமிக்காமல் அனுபவிக்காமல் இருக்க இந்தியா, மால்தீவ்ஸ், இலங்கை 3 நாடுகளும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னால பண்ணாங்க. அதன்படி இந்திய கடற்படை தான் பொறுப்பு அதை ஒருங்கிணைந்து மற்ற கடற்பிரிவுகள் அவங்க வந்து ப்ளூ வாட்டர் நேவி சொல்லுவாங்க. அதாவது கடலில் 2-3 நாட்கள் போய் மற்றொரு இடத்தில் போர் புரியும் திறமை இல்லாதவர்கள் இலங்கை கடற்படை. அவங்க எல்டிடியை போய் தாக்கினது கூட இந்தியாவும் அமெரிக்க நேவியும் இந்திய உளவுத்துறையும் கொடுத்த விவரங்களின்படி அவங்க தாக்குதல் நடத்த முடிந்தது. இல்லைன்னா இலங்கைக்கு அந்த இது கிடையாது. அவர்கள் பொதுவாக தங்கள் அண்டையில் உள்ள, அதாவது கரைக்கு அருகே உள்ள கடற்பரப்பில் தான் பாதுகாப்பு வைக்க முடியும். அதற்கு கிடையாது பல்வேறு நாடுகளுக்கு, மால்தீவ்ஸுக்கு இன்னும் குறைவு. அதனால் மற்ற நாட்டு கடல் படையோ அல்லது வேறு எவராவது, மால்தீவ்ஸுக்கு 1989லயோ 1990லயோ நடந்துச்சு, அதை கைப்பற்ற பார்த்தாங்க அரசையே. அந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் வர தவிர்க்க ஒரு பெரிய கடற்படையின் அவசியம், உதவி அவசியம் தேவை. அதை இந்தியா தான் செய்ய முடியும். அதையும் சொல்றாரு அவரு. இன்னைக்கு நான் சொன்ன அந்த ஆய்வாளர், சீன ஆய்வாளர், மால்தீவ்ஸ்லயும் இங்கேயும், அதாவது மாலத்தீவிலும் இலங்கையிலும் நாங்கள் இந்தியாவினுடைய இடத்தை பிடிக்க உத்தேசம் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிருக்காரு. ஆனால் அவர் எந்த அளவு அரசினுடைய திட்டங்களை பிரதிபலிக்கிறாங்கதான் கேள்விக்குறி.
சரி, இப்போ உங்க தகவலின் படி அல்லது உங்களுடைய பார்வையின் படி இந்தியா இந்த கவலையை வெளியிட்ட போது இலங்கையினுடைய பதில் என்னவாக இருந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க?
பொதுவாக இந்தியா சொல்வதை அவர்கள் செய்யறோம், கடைபிடிக்கிறோம், நன்றி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்தியா இதற்கு ஏன் போறீங்க, தமிழர் பிரச்சனையிலேயே அப்படித்தான் சொல்லி இந்த மாதிரி நாள் கடத்திட்டு இருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு துறையில அவர்கள் அவ்வாறு செய்வது ரொம்ப கடினம். ஏனெனில் இந்தியாவுக்கு இப்போது பெருமளவில் திறமைகள் இருக்கின்றன. சேட்டலைட் போயிருக்குது, நேவிக்கு அனுப்பிச்சிருக்காங்க மேல. அதனால் இது வந்து தினசரி அளவில் இந்தியாவுக்கு தெரிய வரும். அதனால் பாதுகாப்பு துறை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அவர்களுக்கு முக்கியமாக இவ்வளவு பெரிய ராணுவமே தேவையில்லை. இதே பலர்களும் அங்க இப்போ ஒரு தேர்தல் வரும்போது இது பிரச்சனையா வரப்போகுது. இவ்வளவு பெரிய படைக்கு வச்சு அதுக்கு ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவார்கள் அப்படின்னு. இந்தியாவின் உதவி கட்டாயம் தேவை அவங்களுக்கு. அது சீனாவுக்கு அடுத்தது இந்தியா தான் பெருமளவில் உதவி செய்கிறது. இந்திய தொழில் பணம் போட்டிருக்காங்க அங்க. இந்திய தொழிலதிபர்கள் பலர் இப்பவும் இப்போ 30 நாடுகள் ஒரு மீட்டிங் நடத்தினாங்க சில நாட்களுக்கு முன்னால. இந்தியாவும் போயிருந்தது, சீனா ஏற்கனவே இருக்கிறது. இப்படி பல துறைகளில் இந்தியா ஏற்கனவே இருக்குது அங்க. ஆனால் சீனா வந்து ஆதிக்கம் செலுத்துது. அதாவது அங்கு ஒரு கூட்டாக ஒரு தொழில் ஆரம்பித்தால் சீன தொழிலதிபர்களோடோ அல்லது சீன பொதுத்துறையோடோ அதை கொஞ்ச நாள்ல வாங்கிடுறாங்க. இலங்கை போர்ட் டெவலப்மெண்ட் வச்சாங்க, அதற்கான கம்பெனி முதல்ல அப்படித்தான் உருவாச்சு. 49% 48% இலங்கை தொழிலதிபர்கள் வச்சிருந்தாங்க. அதை இப்போது முழுமையாக சீனா வாங்கிவிட்டது. நீங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா குவாட்டர் போர்ட் அப்படித்தான் ஆயிடுச்சு. முதல்ல சிங்கப்பூர் அதை வந்து நடத்துவதாக இருந்தது, அவர்களால் செயல்பட முடியவில்லை. இப்போது சீனா அதை எடுத்திருக்கிறது, அதை செயல்பட வைப்பார்கள். ஏன்னா சீனா வந்து நிறைய அவர்களுடைய கப்பல்களே போகின்றன அது நிலைகுடா பகுதிகளில், அதனால செயல்பட வைப்பாங்க. இது அவர்களுடைய உத்தி.
இப்போ நீங்க சொல்றீங்க சீனாவினுடைய உத்தி அங்க வந்து ஆதிக்கம் செலுத்த வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவினுடைய கவலை பற்றி இலங்கைக்கு தெரியாமலா வந்து சீனாவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பலை இவ்வளவு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு தெரியாமலா இலங்கை அனுமதிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க?
இல்ல இல்லைங்க, கட்டாயம் தெரியும். முன்னாலேயும் சொல்லியிருக்காங்க இத சீனாவை பற்றி தன்னுடைய கவலையை சொல்லிருக்காங்க. ஆனால் இவருக்கு மோடியின் ஆட்சி காலத்துல வேற மாதிரி பாணியில செயல்படுறாங்க. இதை பொதுமக்களுக்கும் தெரிவிக்கிறாங்க. முன்னால் இது வந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருந்துச்சு. அவர் திரு மன்மோகன் சிங் இருந்த போது 10 வருஷம் ஆண்ட போது இதெல்லாம் திரைமறைவில் தான் இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்தாங்க. சீனா வந்து இதை வெளி உலகுக்கே எச்சரிக்கை கொடுக்கும் அந்த மாதிரி. ஆனால் இந்தியா அப்படி செய்யவில்லை. அவரை கூப்பிட்டு நேச நாடு அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு சொல்லிருக்காங்க முக்கியமாக. அதனால் இது வந்து ஒரு இது ஒரு மாறுதலான இந்தியா வெளியுறவுத்துறையின் செயல்பாடு. இது இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வெளியே சொல்றாங்க, முன்னால சொல்லல. ஈவன் சீனாவை பற்றி வெளிப்படையா சொல்லிருக்காரு திரு மோடி அவர்கள். இந்த மாதிரி இவர் சொன்னதாவே ஞாபகம் இல்லை எனக்கு. திரு மன்மோகன் சிங் பல்வேறு அழுத்தங்கள் பலமுறை அது பார்லிமெண்ட்ல கண்டனம் எழுப்பிய போதுதான் அவர் ஏதாவது ஒரு மெதுவாக ஒரு அதை பற்றி அந்த விவரத்தை பற்றி ஓரளவு சொல்லுவார். அதனால அது வந்து அந்த அதனுடைய தாக்கமே பழுதாகிவிடும். இப்ப அந்த மாதிரி செயல்பாடு இல்லை. அதனால நம்ம வந்து பழைய மாதிரி இதை பார்க்க கூடாது. இந்தியாவில் ஒரு புதிய தலைமை, அவரை புரிஞ்சுக்கிற சீனாவும் முயற்சிக்கிறது, இலங்கையும் முயற்சிக்கிறது. இலங்கைக்கு இவர் எவ்வாறு செயல்படுவார்னு இன்னும் விளங்கலை. நீங்க பாத்தீங்கன்னா இவர் யாருக்குமே இவர்களுக்கு அவ்வளவு எளிதாக இதை வந்து எடை போட முடியாது ஒரு செயலாலோ இன்னொரு செயலாலோ. இது வந்து அவர் திரு மோடி அவர்கள் ஓரளவு அந்த சீனா மாதிரி பல்வேறு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு பல்வேறு துறைகளில். அதனால அது மொத்தமா பார்க்கணும், அதன் அழுத்தங்கள் எவ்வாறு இருக்கும்.
அப்படியானால் மோடி தலைமையிலான அரசு இலங்கையில் சீனாவினுடைய அதிகரிப்பதாக இந்தியா பார்க்கும் இராணுவ ஆதிக்கத்துக்கு எதிராக இலங்கையினுடைய ஜனாதிபதியின் சொந்த சகோதரரை கூப்பிட்டு பகிரங்கமாக சொல்லி அதை பகிரங்கப்படுத்துவது என்பதை ஒரு உத்தியாகவே கையாள்கிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா?
இல்ல, இது ஒரு உத்தி இல்ல, இது இவர்களுடைய செயல்பாட்டினுடைய ஒரு முறை. உத்தி இல்ல, நீதி எல்லாருக்குமே சொல்றாங்க, எல்லாம் உடனே சொல்ற. அவர் மோடி அவர்கள் சீனாவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அங்க வந்து இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் சொன்னாரு. அவரு சீனா இவர் பிரசிடண்ட வச்சுட்டே பக்கத்துல வச்சுட்டே சொன்னார், நீங்க வந்து ஸ்டேபிள்ட் விசா கொடுக்க கூடாது, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க திபெத்தில இருந்து வரும் தண்ணீர், பிரம்மபுத்திராவுக்கு வரும் தண்ணீர் உங்கள் நீங்க அணைகளால் தடைபடுமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு பிரசிடங்கள் எடுத்து வச்சார் முன்னால. முன்னால் இந்த மாதிரி செயல்படவில்லை, முன்னால் ஆனா எழுத்திருக்காங்க இதே பிரச்சனைகளை.
சோ அதே அணுகுமுறையை சீனாவிடம் காட்டும் அதே அணுகுமுறையை இப்ப இலங்கை கிட்டயும் இந்திய அரசு தரப்பில் காட்டப்படுகிறது அப்படிங்கிறீங்க?
காட்டப்படுகிறது. இலங்கை மட்டுமல்ல, இந்தியா பாகிஸ்தானுக்கும் அதே முறையில் காட்டுகிறது, அமெரிக்காவுக்கும் அதே முறையில் காட்டுகிறது. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா இதுல பாகிஸ்தான் வசம் உள்ள காஷ்மீர்ல ஒரு அணை கட்ட பாகிஸ்தானுக்கு பண உதவி கொடுக்குறாங்க. அந்த அணை கட்டக்கூடாது அப்படின்னு முதல்ல இருந்து இந்தியா சொல்லிட்டு இருக்குது. அதற்கு எதிர்ப்பாக அவர்கள் அதை அது தெரிந்தும் செய்வதால் இந்தியா வெளிப்படையா சொல்றது அமெரிக்காவுக்கு, இது தவறு, நீங்கள் செய்வது தவறு, அந்த பண உதவி கொடுக்க கூடாது. அதனால் எல்லா நாடுகளுடன் இப்படிதான் அவர் செயல்படுவார். அவர் அணுகுமுறை வேறு மாதிரி.
அவருடைய அணுகுமுறைக்கு ஏற்ப இப்பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதியின் சொந்த சகோதரரையே கூப்பிட்டு இந்திய தரப்பின் கவலைகள் சொல்லப்பட்டதாக சொல்றீங்க. அந்த கவலைகளுக்கும் அந்த மாறிய அணுகுமுறைக்கும் ஏற்ப இலங்கையினுடைய அணுகுமுறையில், இந்தியா தொடர்பான அணுகுமுறையில் மாற்றம் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா?
மாற்றம் பண்ணி ஆகணுங்க. இந்தியா ஒரு வலிமை வாய்ந்த மிக அருகில் உள்ள தோழமை நாடு, அதனால மாற்றம் பண்ணித்தான் ஆகணும். சிறிய நாடுகளுக்கு அமெரிக்கா சரி, அமெரிக்கா எப்படி அழுத்தம் கொடுக்குது அந்த மாதிரி இல்லை இந்தியா. அமெரிக்கா இப்ப ஒரு பெரிய சர்ச்சையே உருவாயிட்டு இருக்குது. அதாவது அமெரிக்கா அந்த போரின் கடைசி காலத்தில் எப்படி தனது படைகளை கொண்டு வந்து பிரவேசம் பண்ண பார்த்தது, போருக்கு இடையே முள்ளிவாய்க்காலில் கடைசி காலத்தில் 500 மரியன் படையினரை கொண்டு வந்து எப்படி அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க பார்த்ததுன்னு வந்திருக்கு. இப்ப வெளிப்படையா வந்திருக்கிறது, அதை பற்றி ஒரு சர்ச்சையே எழும்பி இருக்குது ஆய்வாளர்கள் கிட்ட. எப்ப செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு, யார் செஞ்சதுன்னு, அது வந்து ஓரளவு உண்மை வந்திருக்குது. அதுல அந்த மாதிரி இந்தியா செயல்படுவது கிடையாது. அது வல்லரசுகளின் செயல்முறை. ஆனால் இந்தியா ஒரு வல்லரசும் அல்ல, ஒரு செயலிழந்த நாடும் அல்ல, அது ஒரு இடைப்பட்ட வலிமை வாய்ந்த நாடு. இந்த மாதிரி ஒரு ஒரு 10-12 நாடுகள் இருக்கிற உலக அளவில், துருக்கியிலிருந்து இந்தோனேசியா வரை. அதனால் அவர்கள் வந்து செயல்பாடு வல்லரசு முறையும் இருக்காது, சிறு அரசுகள் மாதிரி இருக்கவும் முடியாது அவர்களால்.
இன்னொரு விதமான விமர்சனம் அல்லது இன்னொரு விதமான வியாக்கியானம் அரசியலில் வைக்கப்படுகிறது. சீனாவையும் இந்தியாவையும் அந்த இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கும் பகை உணர்வையும் இலங்கை அரசு தொடர்ந்து புத்திசாலித்தனமாக ஒன்றுக்கு எதிராக ஒன்றை பயன்படுத்தி தன்னை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம் நிறைய நாளா இருக்கு. இந்த பிரச்சனையிலும் இனியும் கூட அவர்கள் அதே நிலையை கடைபிடிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன?
அப்படி கிடையாது, இது கருப்பு வெள்ளை இது இல்ல. அதே நிலையை தான் கடைபிடிக்க வேண்டும் அவர்கள். அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவர்களுக்கு சீனாவின் உதவியும் தேவை. அப்பதான் இந்தியாவை ஓரளவு ஒரு அவர்கள் சமாளிக்க முடியும். அதே மாதிரி சீனாவை சமாளிக்க அதற்கும் எதிர்ப்பு இருக்கு இலங்கையில. பல்வேறு அரசியல் தலைவர்கள் இதை பத்தி பொதுவா பேசியிருக்காங்க. அதாவது சீனாவின் ஆதிக்கம் எவ்வாறு அதிகரித்து வருகிறது. என்கூட பல ஊடக எழுத்தாளர்கள் பேசியிருக்காங்க இதை பத்தி. எனக்கு தனிப்பட்ட முறையில் இலங்கை எழுத்தாளர்கள் ஆய்வாளர்களும் சரி, அது இந்த மாதிரி இலங்கை வேறு வழி இல்லை. இலங்கையெல்லாம் சிறு நாடுகள் அப்படித்தான் செயல்படணும். இப்போ நீங்க பாத்தீங்க, உலக அளவில் இருக்கிற சிறு நாடுகளுக்கு பெரும் பிரச்சனையே இதான். இது என்ன, அது சொல்லுவாங்க, இரண்டு யானைகள் மோதிக்கொண்டா யார் கீழே இருக்கும், இதுதான் புல் தான் விதிப்படும். அதுதான் பிரச்சனை.